நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 17 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வடமாகாண சபை முதலமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ள விவரங்கள். சம்பூர் மக்களின் மீள்குடியேற்றம் குறித்து இலங்கை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகள் பற்றிய விவரங்கள், இந்திய அரசின் இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தகவல்கள், தமிழகத்தின் நரசிங்கம்பேட்டை பகுதியில் தயாராகும் நாதசுரங்களுக்கு புவிசார் காப்புரிமை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் வித்வான் இஞ்சிக்குடி சுப்பிரமணியத்துடன் ஒரு பேட்டி.
அந்த ஊர்ல தயார் பண்ற நாதசுரத்துல வந்து சரியான அந்த ஒலி கேக்குது. அந்த நாதசுரத்துல ஒலிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒலியா கேக்குதுங்கிறது அதுல முக்கியம். அதுக்குதான்
ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்று விளையாட்டு அரங்கம் இடம்பெறவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
வடகொரியா மானுடத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்து வருவதாகவும், இதற்கு அந்த நாட்டு தலைவர் கிம் ஜோங் உன் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்று ஐநா மனித உரிமை விசாரணையாளர்கள் குழு தலைவர் மைக்கேல் கிர்பி கூறியிருக்கின்றார்.
One of the witnesses in one of the camps told of how his duties included gathering up the bodies of those who had died.
திட்டமிட்ட கொலைகள், சித்திரவதை, பாலியல் வல்லுறவு, கட்டாய கருக்கலைப்பு, பட்டினி என்று நாசி ஜெர்மானியர்கள் போல வடகொரியா செயற்பட்டு வருவதாக மனித உரிமை விசாரணை குழு தெரிவித்திருக்கின்றது. இவர்கள் வடகொரியாவின் உயர்மட்ட தலைவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளனர். இந்த அறிக்கையை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் நடத்தும் அரசியல் நாடகம் என்று வடகொரியா கூறியிருக்கின்றது. மேலும் தாங்கள் எந்தவித மனித உரிமை மீறல்களையும் செய்யவில்லை என்றும் அது கூறியிருக்கின்றது. வடகொரியாவுக்கு எதிராக சர்வதேச நடவடிக்கை எடுக்க தாங்கள் எதிர்ப்பதாக சீனா கூறியிருக்கின்றது. எனவே சர்வதேச நடவடிக்கைக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஏதாவது முயற்சி எடுக்கப்பட்டால் அதனை சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்திவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் கிறிஸ்தவ ஆயுத குழுக்களுடன் ஏற்பட்டிருக்கின்ற மோதல்களால் தப்பி வரும் சுமார் 2000 முஸ்லிம்களை கமரூனுக்கு அப்புறப்படுத்தி கொண்டு வந்திருப்பதாக ஆப்பிரிக்க அமைதி காக்கும் படையினர் கூறுகின்றனர். ருவாண்டா படையினருடன் பயணித்துக் கொண்டிருக்கும் பிபிசி செய்தியாளர் ஒருவர் தாம் பயணித்த வாகனத்துடனை மீது துப்பாக்கிகள், அம்புகள், வாள்கள், கற்கள் மற்றும் கத்திகள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறுகிறார். அகதிகளை கொல்ல வந்த கிறிஸ்தவ ஆயுத குழுக்களை ருவாண்டா படையினர் விரட்டி அடித்துள்ளனர். இதன்போது 2 முஸ்லிம்கள் உட்பட 10 பொதுமக்களும் ட்ரக் வண்டி சாரதி ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளனர்.
எத்தியோப்பிய தலைநகர் அடிஸ் அபாபாவிலிருந்து ரோம் சென்ற எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை கடத்தி அதனை ஜெனீவாவில் பலவந்தமாக தரையிறக்கியிருந்த அந்த விமானத்தின் துணை விமானி தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். விமானி ஓய்வெடுக்க சென்ற நேரத்தில் விமானத்தின் கட்டுப்பாட்டை இந்த துணை விமானி கையேற்று ஜெனீவாவுக்கு திருப்பினார் என்று சுவிஸ் போலீசார்
கூறுகின்றனர்.
சுவிட்சர்லாந்தில் தற்போது இவர் அரசியல் தஞ்சம் கோருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானத்தின் ஜன்னல் ஒன்றிலிருந்து கயிறு தொங்கவிட்டு வெளியே வந்த இந்த துணை விமானி அதிகாரியிடம் சரணடைந்தார். விமானத்தில் இருந்த பயணிகளும் சிப்பந்திகளும் பாதுகாப்பாக இருந்தனர். இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த விமானத்தில் மொத்தம் சுமார் 200 பேர் இருந்துள்ளனர்.
இத்தாலியின் இதுவரையான மிக இளவயது பிரதமராக அதிபரால் இன்று நியமிக்கப்பட்ட மேட்டியோ ரென்சி மறுசீரமைப்புகளுக்கான தனது திட்டங்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஒருபோதும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திராத 39 வயதான ரென்சி இத்தாலிய அரசியலமைப்பு, தொழிற்சந்தை, கல்வி மற்றும் வரி விதிப்பு முறைகளை மாற்றி அமைப்பதற்காக தனது எல்லா சக்திகளையும் பயன்படுத்துவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்.
Per quello che mi riguarda assicuro il signor presidente, le forze politiche.
ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் மீது இருக்கின்ற மக்களின் வெறுப்புணர்வை அவர் தனக்கு சாதகமாக்கிக் கொள்வதில் வெற்றி பெற்றிருப்பதாக ரோமில் உள்ள பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். ஒரே கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமரையும் அவர் ஓரங்கட்டி விட்டமை குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் தாலிபான்களுக்கும் இடையில் இடம்பெற்று வந்த அமைதி பேச்சுவார்த்தை இடைநின்றுள்ளது. தாலிபான்களின் ஒரு பிரிவினர் தாங்கள் கடத்தி வைத்திருந்த சுமார் 23 படையினரை கொன்றுவிட்டதாக தகவல் வெளியிட்டதைத் தொடர்ந்தே பேச்சுவார்த்தை நின்றுள்ளது. இன்று நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தையை அரசாங்கத்தின் சார்பிலானவர்கள் நிறுத்தியுள்ளனர். தடுப்பு காவலில் இருந்த ஆயுததாரிகள் இறந்ததற்கு பழிவாங்கும் முகமாக தாங்கள் பிடித்து வைத்திருந்த 23 துணை ராணுவ படையினரை கொன்றுவிட்டதாக தாலிபான்கள் கூறியுள்ளனர்.
இந்தியாவில் முன்னணி புலனாய்வு பத்திரிகையான தெஹல்காவின் ஆசிரியர் தருண் தேஜ்பால் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். வடக்கு மாகாண சபை நிர்வாகம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் கலந்த காலங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்று முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தீர்வு கிடைக்காத பட்சத்திலேயே தமிழர்கள் சர்வதேச சமூகத்துடன் தீர்வு கேட்டு நிற்பதாகவும் அவர் பிபிசியின் சிங்கள சேவைக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
අපට හුඟක්ම දේවල් දෙනවා කියලා අපිට පොරොන්දු වුණා. නමුත් අන්තිමේදී අපට ලැබුණේ එක නම් මොකුත්ම නැහැ.
අපිත් එක්කங்களோட ජනාධිපති பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது உங்களுக்கு பலவற்றை தருவதாக உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் உங்களுக்கு கடைசியில் எதுவுமே கிடைக்கவில்லை. எங்களோடு நல்லபடியாக அழகாக பேசினார். ஆனால் எதனையுமே இதுவரை வழங்கவில்லை என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன். வடக்கு மாகாண சபையின் நிர்வாகம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் பற்றி பிபிசி சந்தேஷை எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே விக்னேஸ்வரன் இந்த கருத்தை கூறினார். இறுதிக்கட்ட போரின் போது என்னென்ன போர்க்குற்றங்கள் நடந்தன என்பதை அறிவதற்காக விசாரணை நடத்தாமலேயே அரசாங்கம் எதுவுமே நடக்கவில்லை என்று கூறி வருகின்றமை பற்றியும் வடக்கு முதலமைச்சர் இதன் போது விசனம் தெரிவித்தார்.
මිනිසුන් තමන්ගේ පවුලේ හුඟක් මිනිසුන් නැති වෙලා ඒගොල්ලන් ඝාතන කරලා ඒගොල්ලන් නැති වෙලා තියෙන්නේ.
පැලර් කොලේ செய்யப்பட்ட நிலையில் மக்கள் தங்களின் குடும்ப உறவினர்கள் பலரை இழந்து தவிக்கின்றனர். இறுதிக்கட்ட போர் வலயத்துக்குள் இருந்து வெளியில் வந்த மக்களுக்கு, அதாவது 2009 ஆண்டு மே மாதம் 19 தேதி என்னவெல்லாம் நடந்தன என்பது அந்த மக்களுக்கு தெரியும். அது பற்றி முழுமையாக விசாரணை நடத்தி உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் எமது அரசாங்கம் அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை, எமது இராணுவத்தினர் நல்லவர்கள், நல்லவர்கள் தான் அந்த இடத்தில் இருந்தார்கள் என்று கூறி வருகிறது. அப்படி இப்படி சாக்குப்போக்கு சொன்னாலும் உண்மை என்பது ஒருபோதும் இல்லை என்று ஆக முடியாதுதானே என்றார் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன். வடக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை உள்ளது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
ඇත්ත දැනගන්න ඕනේ. ඇත්ත වශයෙන් කවුරු හරි වැරද්දක් කරලා තියෙනවා නම් එයාට දඬුවමක් අරන් දෙන්න ඕනේ.
උම්මයේ අරින්දු කොල්ල වണ്ടും. எவராவது குற்றம் புரிந்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். கள களதே பல பலவே என்று உங்களின் சிங்கள பழமொழி தான் கூறுகிறது என்றார் விக்னேஸ்வரன்.
அண்ணே ஏக தமை கள களதே பல பலவே.
அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதுதான் அந்த சிங்கள பழமொழியின் தமிழ் அர்த்தம். வடக்கில் உள்ள இராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கை தொடர்பில் ஜனாதிபதியும் ஜனாதிபதியின் செயலாளரும் ஆளாளுக்கு முரண்பட்ட தகவல்களை கூறுவதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார்.
කියන්නේ 150,000ක් විතර හමුදාවේ ඉන්නවා කියලා අපේ ජනාධිපතිතුමා මෙහි යාපනයට අවිලා 12,000ක් තමයි තියෙනවා කියලා කිව්වා.
ඉන්ද රාණවතිනර් 150,000 பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் எமது ஜனாதிபதியோ இங்கு யாழ்ப்பாணத்துக்கே வந்து 12,000 பேர் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார். அன்றோ அல்லது அதற்கு மறுநாளோ ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க இங்கு 70,000 இராணுவத்தினர் இருப்பதாக கூறியிருக்கிறார். அப்படியென்றால் 12,000 70,000 இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். மக்களின் காணிகள் பிரதேசங்களை எல்லாம் இராணுவம் எடுத்துக்கொண்டு காய்கறி பயிர் செய்கிறது. மீன்பிடியிலும் இராணுவத்தினர் தலையிடுகின்றனர். A9 வீதியை போய் பாருங்கள். அங்கு கடைகளை வைத்திருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் இராணுவத்தினர் அல்லது இராணுவத்தின் உறவினர்கள் அல்லது அவர்களின் நண்பர்கள். வடக்கு மாகாணம் முழுமையாக இராணுவத்தின் அதிகாரத்துக்கு கீழ் இருக்கின்ற போது நாங்கள் எப்படி எங்களின் வேலைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியும்? அதற்காகத்தான் இராணுவத்தை இங்கு குறைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்ற வடக்கின் முதலமைச்சர். நாட்டை பிரிப்பதற்காக அல்ல, அதிகாரத்தை பகிர்ந்தளியுங்கள் என்றே நாங்கள் கேட்டு வருகின்றோம். அப்படியான எங்களின் கோரிக்கையை எங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் எங்களின் தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் பழையவற்றை நினைவில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்வது தவறு என்றும் கூறினார் விக்னேஸ்வரன். அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை சர்வதேச சமூகத்திடம் கொண்டு சென்று தீர்வு காண்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் முதலமைச்சர் மேலும் கூறினார்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். சம்பூர் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் எங்கு மீள குடியமர்த்தப்படுவார்கள் என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் என்று இலங்கை உச்சநீதிமன்றம் இன்று கூறியுள்ளது. இதுபற்றி கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
சம்பூர் அதிவியர் பாதுகாப்பு வலயம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் மீள் குடியமர்த்தப்படவுள்ள பிரதேசங்கள் சம்பந்தமான விபரங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது. இடம்பெயர்ந்துள்ள தன்னை மீள் குடியமர்த்துவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சம்பூர் வாசிகள் சிலர் தாக்கல் செய்த மனு ஒன்று அழைக்கப்பட்ட போதே நீதிமன்றம் இதனை தெரிவித்தது. மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச சட்டவாதி இடம்பெயர்ந்துள்ள குடும்பம் ஒன்றுக்கு 20 பேர்ச் காணியுடன் 440 சதுர அடியுடன் கொண்ட வீடொன்று கட்டிக் கொடுக்க தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக மின்சாரம், குடிநீர் ஆகிய பொது வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அரச சட்டவாதி. ஆயினும் இந்த மக்கள் மீள் குடியமர்த்தப்படவுள்ள இடங்கள் சம்பந்தமான விவரங்கள் எதுவும் அரச சட்டவாதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கவில்லை. இதனையடுத்து வழக்கு விசாரணையை எதிர்வரும் மே மாதம் 5 வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் மக்கள் மீள் குடியமர்த்தப்படவுள்ள பிரதேசங்கள் சம்பந்தமான வரைபடம் ஒன்றை சமர்ப்பிக்குமாறு அரச சட்டவாதிக்கு உத்தரவிடப்பட்டது. சுமார் 7 வருடங்களுக்கும் மேலாக இடம்பெயர்ந்து வசித்து வரும் தன்னை மீள் குடியமர்த்துவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரிய சாம்பூர் வாசிகள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர்.
இதனிடையே இலங்கையில் போர்க்காலத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதியின் ஆணைக்குழுவினர் யாழ்ப்பாணத்தில் தமது அமர்வை முடித்துக் கொண்டுள்ளார்கள். எனினும் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் எப்பொழுது விசாரணை என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. கூடுதல் தகவல்களுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்த விசாரணைகளில் சாட்சியம் அளிப்பதற்காக 240 மேற்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் 160 பேர் அளவிலேயே விசாரணைக்காக சமூகம் அளித்திருந்ததாக, இந்த விசாரணைகளின் போது 4 முழுமையாக சமூகம் அளித்திருந்த மன்னார் பிரஜைகள் குழுவின் துணைத் தலைவரும் காணாமல் போனோர் சங்கத்தின் முக்கியஸ்தருமாகிய ஆண்டனி சகாயம் அவர்கள் கூறுகின்றார். ஏற்கனவே இந்த ஆணைக்குழுவின் விசாரணைக்காக விண்ணப்பித்திருந்தவர்கள் பெருமளவில் சமூகம் அளித்திருந்ததாகவும், அவர்களின் பெயர்கள் இந்த ஆணைக்குழுவினரால் மீண்டும் புதிதாக பதியப்பட்டு விசாரணைக்கான திகதி கடிதம் மூலம் பின்னர் அறிவிக்கப்படும் என கூறி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
4 மொத்தமாக 244 பேருக்கு கலப்பு கொடுத்திருக்காங்க. 162 பேருக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு, மிச்சம் விசாரிக்கப்படையில. இந்த 4 மொத்தமாக 826 பேர் புதிதாக பதிவு செய்திருக்கிறார். இந்த 826 பேரும் புதிதாக வச்சிருந்த அவ்வளவு பேரும் எங்களுக்கு கடிதம் கிடைக்கப்பெற்றேன்னு சொல்லி, உங்களுடைய கடிதம் கிடைக்கப்பெற்றது, நாங்கள் பின்பு திகதி அறிவிக்கப்படும் என்ற கடிதம் எல்லார் வகையிலையும் வச்சிருந்தாங்க. சாட்சி கொடுக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்குமே இவங்க முடிவு சொல்ல என்ன செய்ய போறாங்கன்னு சொல்ல.
இந்த விசாரணைகளுக்கு சமூகம் அளித்திருந்தவர்கள் பலரும் தமது துயரங்களையும் நிலைமைகளையும் ஆணைக்குழுவினருக்கு கண்ணீர் மல்க எடுத்துரைத்தனர்.
உழைக்க வேண்டிய வயசுல ரெண்டு பிள்ளையும் கொண்டு போய் ராணுவம் வச்சிருக்குது, இந்த பிள்ளைகள் ரெண்டையும் விடுதலை ஆக்கணும். இந்த பிள்ளைகள் ரெண்டு இல்லாதவர்கள் நாங்கள் இவ்வளவு துன்பம், துயரம், வேதனை பட்டு கொண்டிருக்கோம். எங்களுக்கு தேவை எங்கட பிள்ளைகளை மாத்திரம் விடுதலை செய்து நீங்க தந்தீங்களா, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எங்கட பிள்ளைகள் மாத்திரம் தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு
இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுக்கு அமைவாகவே உள்நாட்டிலேயே விசாரணைகளை நடத்துவதற்காக இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இந்த ஆணைக்குழுவின் விசாரணைகளில் நம்பிக்கையற்ற நிலையிலேயே பாதிக்கப்பட்ட பலரும் விசாரணைகளில் கலந்து கொண்டதாக ஆண்டனி சகாயம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். வடக்கு கிழக்கு உட்பட எல்லாமாக 15,528 விண்ணப்பங்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பில் இதுவரையில் இந்த ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருப்பதாகவும், யாழ்ப்பாணத்தில் விசாரணைகளில் சாட்சியம் அளிப்பதற்காக மக்கள் ஆர்வம் காட்டியிருந்ததாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் கே குணதாஸ் அவர்கள் கூறுகின்றார். காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பித்திருந்தவர்களில் சிலர் 1 மேற்பட்ட விண்ணப்பங்களை அனுப்பி வைத்திருப்பதை நாங்கள் சாட்சியங்களை நேரடியாக பதிவு செய்யும் போது கண்டறிந்திருக்கின்றோம். விசாரணைகளில் சாட்சியம் அளித்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எல்டிடியினர் பலவந்தமாக பிடித்துச் சென்றதாகவும், அதே போன்று ராணுவம், போலீசார் மீதும் காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களை நாங்கள் கொழும்புக்கு அனுப்பி அரசாங்கம் அது குறித்து எடுக்கின்ற முடிவுக்கு அமைவாக அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சிலர் காணாமல் போயிருப்பவர்களுக்கு நட்டீடு பெற்றுக் கொள்ள விருப்பம் தெரிவித்தனர். சிலர் அதனை விரும்பவில்லை, தமது பிள்ளைகளை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் கே குணதாஸ் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். கடந்த ஓராண்டில் மட்டும் இலங்கையின் கிழக்கே யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் 10 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இவற்றை தடுப்பது தொடர்பிலான உயர்மட்ட குழு கூட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றுள்ளது. அங்கு சென்றிருந்த நமது செய்தியாளர் உதயகுமாரின் செய்திக்குறிப்பு.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் யானைக்கும் மனிதனுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இது தொடர்பில் ஆராயும் உயர்மட்ட கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. இம்மாவட்டத்தில் கடந்த ஒரு வருட காலத்துக்குள் 14 மனிதர்களும் 4 யானைகளும் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் விஜிதமுனி சோய்சாவினால் கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தில் குறிப்பாக யானை பாதுகாப்பு மின்சார வேலி அமைத்தல், இழப்பீடுகள் வழங்குதலில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய அதிகாரிகள் இன்மை உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு அமைச்சரால் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் யானை பாதுகாப்பு வேலிகள் அமைத்தல் மற்றும் இழப்பீடுகள் வழங்குதலுக்கும் ₹250 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித் விஜிதமுனி சோய்சா கூறினார்.
ஜனாதிபதித்துமா எக்க பிராதேசிய லேகம் கொட்டாசேகட்ட மில்லியன 10 பேகிங் முதல் வெங்கல்லா தியனவா மம ஹிதனவா ஏ முதல் அப்பே அமாத்தித்துமாகே நாயகத்வேன்.
இந்த நிதி பிரதேச செயலகத்துக்கு 10 மில்லியன் என்று பந்தளிக்கப்பட்டுள்ளது. யானை மின்சார வேலி அமைத்தல், யானை தாக்குதலில் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் சேதங்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ் பேசும் மக்கள் கொண்ட மாவட்டமாக இருந்தும் தமிழ் அதிகாரிகள் இல்லாத பிரச்சினைகள் பற்றி இங்கு பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனது அமைச்சினால் புதிதாக வழங்கப்படவுள்ள வன ஜீவராசிகள் துறை அதிகாரிகள் நியமனத்தில் தேவைகளுக்கேற்ப இம்மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நியமனம் வழங்குவதன் மூலம் இதற்கு தீர்வு காண முடியும் என்றும் குறிப்பிட்டார் வனஜீவராசிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விஜித் விஜிதமுனி சோய்சா. இதேவேளை இந்த கூட்டத்தில் குறிப்பாக எதிர்காலத்தில் புதிதாக யானைகள் பாதுகாப்பு மின்சார வேலிகள் அமைக்கும் போது போகம்பிலா செடி மற்றும் பனைமரங்கள் சமகாலத்தில் நடுகை செய்தல், காட்டு யானைகளினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பயிர் சேதங்கள், வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகளை தாமதமின்றி வழங்குதல், தற்போது மாவட்டத்தில் மக்கள் நடமாட்ட பகுதிகளில் காணப்படும் காட்டு யானைகளை ஒரு வார காலத்துக்குள் இராணுவ உதவியுடன் காட்டுக்குள் விரட்டுதல் போன்ற முடிவுகளும் எடுக்கப்பட்டு இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அமைச்சரால் பணிப்புரைகளும் பிறப்பிக்கப்பட்டது.
நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய அரசு இந்த நிதியாண்டுக்கான தனது இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்துள்ளது. தகவல்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் சிறிய வகை கார்கள் மற்றும் கை தொலைபேசிகளின் மீதான உற்பத்தி வரி குறைக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் கடும் அமளிக்கு இடையில் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இன்று 2014 மற்றும் 15 ஆண்டிற்கான மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுதே இதை அவர் தெரிவித்தார். இதை தாக்கல் செய்யும் பொழுது பேசிய மத்திய நிதியமைச்சர், உலகின் மற்ற வளரும் நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் பொருளாதாரம் சிறப்பாக உள்ளது என்றும், கடந்த சில ஆண்டுகளாக சவாலாக இருந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை தற்போது கட்டுப்பாட்டில் வந்துள்ளது என்றும் தெரிவித்தார்.
Global Risks 2014 report has mapped 31 global risks.
2013 ஆண்டின் உலக பொருளாதார அபாயங்கள் அறிக்கையில் 31 உலக அபாயங்கள் உயர்ந்த கவலைகளாக ஒப்பிடப்படுகின்றது. நம் நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்து வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் பொதுவானதாகும். 2012 மற்றும் 2013 ஆண்டுகள் பொருளாதாரம் பெரும் சவால்களை எதிர்கொண்ட ஆண்டுகளாகும். இதிலிருந்து வெகு சில நாடுகளே மீண்டு வந்தன, அதில் இந்தியாவும் ஒன்று என்றார் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். புதிய பட்ஜெட்டில் அரிசியை சேமித்தல், கையாளுதல் போன்ற சேவைகளுக்கான சேவை வரி ரத்து செய்யப்படுவதாக அவர் அறிவித்தார். இந்தியாவில் சிறிய வகை கார்கள் மீதான உற்பத்தி வரி 12%லிருந்து 8%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. மறைமுக வரிகளில் மாற்றம் உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க ஒரு திட்டமாக 2015 ஆண்டிலிருந்து இராணுவ துறையினருக்கு 1 rank 1 pension என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பல லட்சக்கணக்கான ஓய்வு பெறும் இராணுவ துறையினருக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வாரம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி 1 rank 1 pension என்ற கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து அந்த திட்டம் அமலுக்கு வர தான் அனைத்து முயற்சிகளையும் செய்வதாக ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த பட்ஜெட் தான் இந்த அரசாங்கத்தின் கடைசி பட்ஜெட் என்றும், தற்போதைய அரசாங்கம் இதில் குறிப்பிட்டவாறு பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சியினர் விமர்சித்துள்ளனர்.
இதனிடையே இந்தியாவில் முன்னாள் இராணுவத்தினருக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் 1 rank 1 pension என்ற கோரிக்கை, அதாவது ஒருவர் இராணுவத்திலிருந்து எவ்வளவு காலம் முன்பாக ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர் பணி செய்த காலம் மற்றும் அவர் ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் வகித்த பதவி ஆகியவற்றை பொறுத்து புதிதாக ஓய்வு பெற்றவர்களுக்கு இணையான ஓய்வூதியம் முற்காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றதை கொள்கை அளவில் இன்று காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அறிவித்துள்ளது. இது குறித்து முன்னாள் இராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரன் அவர்களிடம் கருத்து கேட்டார் சாதாத்.
ராணுவத்துல சேர்வங்க எல்லாரும் மிக குறைந்த வயதுல சேர்றாங்க. அதாவது ஒரு விஸ்பாய் எடுத்துட்டீங்கன்னா 18 வயசுல வராரு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு, 20-22 வருஷம். அதனால அவர் வந்து 40 வயசாகும்போது 40-50 இடையில ரிட்டையர் ஆயிடுவார். அதுவே ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் செர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அவர் 20-22 வயசுல சேர்ந்தாருன்னா 60 வயசு வரை சேவை புரிகிறார். அதனால 60களில் வரை ராணுவத்தினருக்கு அதிக பென்ஷன் கிடைச்சிச்சு. அதாவது 65% கடைசியில எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அதுல 65% கிடைச்சிருந்தது பென்ஷனாக. ஆனால் சிவிலியன் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு 33% தான். அதை அரசாங்கம் 3வது பே கமிஷன் வந்தபோது மாத்தி 2 பேருக்கும் 50%, அதாவது கடைசி சம்பளத்தின் பாதியை பென்ஷன் ஆக்கினாங்க. அதனால் ராணுவத்தில் உள்ளவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டது. இதை மாற்றி அமைக்க வேணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாங்க பல வருடங்களாக. அதுக்கு கோர்ட்ல கேஸுக்கு போட்டு எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் இதை அனுசரிச்சு ராணுவ சேவை தனி விதமான சேவை, அவர்களுக்கு சிவிலியனுக்கு செய்யும் சேவைக்கு என்ன ஆதாயம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஆதாயங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பிறகு கூட 11 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றவில்லை அரசாங்கம். அதுக்கு என்ன விளக்கம் கூறுறாங்க, இதுக்கு 2500 கோடி அதிகம் செலவாகும், அதிகம் செலவாகும், அதை கொடுக்க முடியாது அப்படின்னுட்டு இந்த வாதம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து குக்கிங் கேஸ் பணக்காரனோ ஏழையோ யார் குக்கிங் கேஸ் வாங்கினாலும் கடையில அதற்காக அரசாங்கம் 1 லட்சம் கோடிக்கு மேல செலவு பண்றாங்க. ஆனால் சேவை புரியும் ராணுவ வீரர்களுக்கு ஏன் இவ்வாறு கொடுக்க கூடாதுன்னு மனக்குழிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. மற்றும் அப்போ ஒரு ரிட்டையர் ஆன மேஜருக்கும் இப்போ ரிட்டையர் ஆகும் மேஜருக்கும் பெரும் வித்தியாசம் பென்ஷன்ல. இந்த மேஜருக்கு குறைவான சர்வீஸ் இருந்தாலும் இவருடைய பென்ஷன் அதிகம். இந்த மாதிரி ராணுவத்திலிருந்து விடுப்பு பெற்றவர்களுக்கு உள்ளேயே வித்தியாசம் இருந்தது. இதனால் பெரும் மனக்குறிப்பு அடைந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாம் அவர்கள் அமைப்புகள் மூலமாக போராடி சத்தியாகிரகம் பண்ணாங்க. ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் எந்த கட்சி ஆதரிக்குதோ அதற்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை வந்து பல்வேறு பார்லிமெண்ட் அங்கத்தினர்களும் இந்த பிரச்சனையை ஆதரித்தாங்க. இது 2500 கோடி செலவுக்காக இவ்வளவு பெரிய இழப்பை ஓட்டு வங்கி இழப்பை சந்திக்க முடியாது அப்படிங்கிறதுனால முடிவெடுத்திருக்காங்க.
ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகின்ற ஓய்வூதிய தொகையின் அளவு கூடிக்கொண்டே போகும் என்று தெரிகிற மாதிரியான இந்த திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து நிறைவேற்றுவது என்பது சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நான் தான் சொன்னேன்னு லட்சக்கணக்கான கோடிகள் நீங்க வந்து யார் ஒரு வாகனத்தை நீங்க வந்து பெராரி வச்சிருந்தாலும் இல்லை மாருதி 800 வச்சிருந்தாலும் ரெண்டு பேருக்கும் அவர் பெட்ரோல் போடும் போதும் இங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதற்கு 1 லட்சம் கோடி பணத்தை ஏற்கனவே அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. இது ராணுவத்தினருக்கு இதை வந்து ஒரு தேசம் தான் முடிவு செய்யணும். தார்மீக தகுதி கிடையாது இந்த வாதத்துக்கு. பணம் போதாது, பணத்தை கண்டுபிடிக்கணும். ராணுவத்தை அப்ப குறைச்சிடணும், கொடுக்க முடியாதுன்னா.
இப்ப முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இந்த மாதிரியான சலுகையை அரசாங்கம் வழங்கி இருக்கின்ற நேரத்துல மத்திய அரசாங்கத்தோட மத்த துறைகள்ல வேலை பார்த்து ஓய்வு பெற்று இருக்கக்கூடியவர்களும் இது மாதிரியான ஓய்வூதிய தொகை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு முன் வருவார்களே, அந்த மாதிரியான கோரிக்கைகளை அரசாங்கம் ஈடு செய்யும்னு நினைக்கிறீங்களா?
இல்லைங்க, அவர்களுக்கு ஏற்கனவே இருக்குது. அதாவது இப்போ 24 வருஷம் சர்வீஸ் இருக்கிற எந்த ஒரு சிவிலியனும் அரசாங்க சேவையில இருந்து விடுப்பு பெறுவரும் எல்லாருக்கும் அதே 24 வருட சேவை இருந்தா அதே பென்ஷன் தான் கிடைக்கும். அடிப்படையில ராணுவத்துல கிடையாது அதுதான். அதனால வந்து இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை.
ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரன். கூடங்குளம் அணுமில் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து இன்று இந்திய உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலதிக விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அரசு 3 வார காலத்திற்குள் பதிலளிக்க இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோரமாக அமைக்கப்பட்டுள்ள அணு உலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய 15 பரிந்துரைகளை மத்திய அரசு பின்பற்ற தவறிவிட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கின் விசாரணை இன்று திங்கட்கிழமை நீதிபதி கே எஸ் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்றது. இந்த வழக்கில் மனுதாரரான பூவுலகின் நண்பர்கள் சார்பில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராகி வாதாடினார். அவரது வாதத்தின் போது அணு உலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உச்சநீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 15 பரிந்துரைகளையும் உரிய முறையில் பின்பற்ற மத்திய அரசு தவறியுள்ளதாக கூறினார். இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் வாதாடிய அட்டார்னி ஜெனரல் வாகனவதி, ஏற்கனவே அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுவிட்டது என்றும், எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாமல் அந்த அணு உலைகள் சிறப்பாக இயங்கி வருவதால் இந்த மனுவை தேவையற்றதாக கருதி வழக்கை தள்ளுபடி செய்ய கூறினார். இருதரப்பு வாதங்களும் முடிவு பெற்ற பிறகு உச்சநீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள 15 பரிந்துரைகளையும் பின்பற்றி அணுமின் நிலையம் துவங்கப்பட்டதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அரசு 3 வார காலத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கும் மக்களின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை விளைவிக்கும் என குற்றம் கூறும் இதுபோன்ற மற்றொரு வழக்கான எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டம் தொடர்பில் தமிழக அரசின் கோரிக்கைக்கு 4 வாரத்திற்குள் மத்திய அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மட்டும் எரிவாயு குழாய்களை பதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் கோரப்பட்டுள்ள வழக்கில் இதுகுறித்து மத்திய அரசும் இந்திய எரிவாயு ஆணையமும் 4 வார காலத்திற்குள் பதிலளிக்க கால அவகாசம் அளித்துள்ளது. மத்திய அரசு நிறுவனமான இந்திய எரிவாயு ஆணையம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூரில் இருந்து கேரள மாநிலம் கொச்சி வரை எரிவாயு குழாய்களை அமைக்கும் திட்டத்தை வகுத்துள்ளது. இந்த திட்டத்தின்படி விவசாய நிலங்கள் வழியாகவும் அவை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் அதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மட்டும் அவற்றை அமைத்திட தமிழக அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசி ஜெயக்குமார். இதனிடையே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரின் கருணை மனு மீதான விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு நாளை காலை இந்திய உச்சநீதிமன்றத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு நரசிங்கம்பேட்டை பகுதியில் தயாராகும் நாதஸ்வரத்திற்கு புவிசார் காப்புரிமை வழங்கக்கோரும் மனு ஒன்று தஞ்சை மாவட்ட நுண்கலை பாதுகாப்பு அமைப்பால் சர்வதேச காப்புரிமை அமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான அங்கீகாரம் விரைவாக வரும் என்று மனுதாரர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். இதன் பின்னணியில் இந்த முன்னெடுப்பு மற்றும் நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்தின் சிறப்பு ஆகியவை குறித்து மூத்த நாதஸ்வர கலைஞர் இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அவர்களிடம் கேட்டேன்.
அது நம்மளுடைய தமிழர்களுடைய அடையாளம்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து காப்புரிமை இல்லை அந்த ஒரு அங்கீகாரம் வழங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த இசைக்கருவியை உலக அளவில் தெரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, இது பாராட்டலாம்.
இப்போ நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்தில் அப்படி என்ன விசேஷம்?
இந்த ஊரில் வந்து ரொம்ப பழமையான காலத்திலிருந்து தயார் பண்ணிட்டே வந்திருக்காங்க, பல தலைமுறைகளா தயார் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னொன்னு விசேஷம்னு சொல்ல போனா அந்த ஊர்ல தயார் பண்ற நாதஸ்வரத்துல வந்து சரியான அந்த ஒலி கேக்குது. அந்த நாதஸ்வரத்துல ஒலிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒலியா கேக்குதுங்கிறது அதுல முக்கியம். அதுக்குதான் இந்த அங்கீகாரம்.
தொடர்ந்து நாதஸ்வர தயாரிப்புகள் அங்கு நடைபெறுமா, அதற்கான ஆதரவு இருக்குமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் எழுது இல்லையா, நீங்க எப்படி பாக்குறீங்க?
கோயில்கள்லாம் என்னைக்கு தோணுச்சோ அன்னையிலேருந்து நாதஸ்வரம் இருக்கு. கடைசி கோயில் இருக்கிற வரலையும் இந்த நாதஸ்வரம் இருக்கும். நம்மளுடைய நாதஸ்வரமும் வந்து அழியற மாதிரி தெரிஞ்சா கூட அழியவே எங்கேயோ ஒரு இடத்துல விதை விழுந்துட்டே இருக்கும், அது முளைச்சிட்டே இருக்கும். நரசிங்கம்பேட்டையில முன்னாடி 20-30 குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4-5 குடும்பம் மட்டும்தான் இந்த நாதஸ்வரம் செய்யற தொழில ஈடுபடுறாங்க. அதுக்கான காரணம் வந்து ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ போறதுக்கு தான் விரும்புறாங்க. சில பேர் வந்து அதுக்கான விருப்பத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பங்களும் சிலது இருக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், அந்த நாசரம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வாசிக்கவே தெரியாது. நாசரம் அவங்களுக்கு செய்யதான் தெரியும். இப்ப அது சிவாலின்னு ஒண்ணு இருந்தாதான் அதுல வாசிக்கவே முடியும். ஆனா அதுக்கும் ஒரு பேரண்ட் கொடுத்துருக்கணும், ஆனா அது கொடுக்கல. வெறும் நாதஸ்வரத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ
நரசிங்கம்பேட்டையில அந்த நாதஸ்வரத்தை செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு நாதஸ்வரம் வாசிக்க தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல ஸ்ருதி சுத்தம் சரியா இருக்காங்கறது அவங்களால எப்படி பார்க்க முடியும்?
அவங்களால பார்க்கவே முடியாது. அவங்க ஒரு அளவு வச்சு செஞ்சிருவாங்க. அந்த உள்கூடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த உள்கூடுல வந்து திசுர் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னாதான் அந்த ஸ்ருதி வந்து சரியா இருக்கும். ஒரு ஒரு நாதஸ்வர கலைஞரும் அங்க நேரவே போய் இந்த சீவாளின்னு இன்னொரு பகுதி இருக்கு, அதுதான் அதனுடைய ஜீவ ஒலின்னு சொல்லுவாங்க. அதை இவங்க எடுத்துட்டு போயிட்டு ஸ்ருதி பாக்ஸ் போட்டு அந்த ஸ்ருதிக்கு சரியா இருக்கா அப்படின்னு வாசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் அதை வாங்கிட்டு வருவாங்க. அதுல ஏதோ கூடுதல் குறைச்சல் இருந்துச்சுன்னா அந்த செய்யறவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க திருப்பி அந்த உள்கூடல கொஞ்சம் அப்படியே கடையிறதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நாதஸ்வரத்தை அதை கடைஞ்சி திருப்பி அது சுருதி சரியா வர வரலையும் அதை சரிப்படுத்தி கொடுப்பாங்க, திருப்பி இவங்க எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் நடக்குது.
நரசிங்கம்பேட்டை பகுதியில கூட ஒரு காலத்துல 30-40 குடும்பங்கள் நாதஸ்வர செய்யற அந்த தொழில இருந்தாங்க. இப்ப ரொம்ப குறைஞ்சு போய் ஒரு 4-5 குடும்பங்கள் தான் செய்யறாங்கன்னா, அப்ப எதிர்காலத்துல நாதஸ்வரத்துக்கு வந்து வாசிப்பதற்கு ஆர்வம் இருந்தாலும் வாத்தியத்துக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்த போகும் இல்லையா, அந்த கவலை இல்லையா உங்களை போன்றவர்களுக்கு
இருக்கு? அதாவது எப்படின்னா தனித்துவமான ஒரு மரத்துல இந்த ஆச்சியால் மரங்கிறதுல மட்டும்தான் இந்த நாதஸ்வரம் செய்வாங்க. அந்த மரம் வந்து ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு மேல இருந்த வயசான மரத்துக்கெல்லாம் தான் எடுக்கணும், அதுல இருந்துதான் அந்த நாதஸ்வரம் செய்யணுங்கிற ஒரு முறையெல்லாம் இருக்கு. அந்த மரம் இப்ப கிடைக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை வந்து அவங்க வெளி மாநிலத்துல எல்லாம் போய் கேரளா பக்கத்துல எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வராங்க. இல்லைன்னா மிக பழைய வீட்டுல பெரிய பெரிய தூணு உத்தரங்கள் இதுல எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து அதுல இருந்து எடுக்கிறாங்க. அது கிடைக்காததுக்கான அதுவும் ஒரு காரணம். இப்போ 2-3 குடும்பம் பண்றதுனால இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி விடுவாங்க. ஏதோ ஒரு குடும்பம்னாலும் கண்டிப்பா பண்ணுவாங்க, பண்ணணும். பண்ணனாதான் அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களும் பிழைக்க முடியும், அந்த நாதஸ்வரமும் பிழைக்கும்.
மூத்த நாதஸ்வர கலைஞர் இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அவர்களின் கருத்துக்களுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.